السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله، صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فقال الله تبارك وتعالى في محكمه التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وما هذه الحياة الدنيا إلا له ولعب، وإن الدار الآخرة لهي الحيوان لو كانوا يعلمون. صدق الله العظيم. عن خولة بنت قيس رضي الله تعالى عنها عن النبي صلى الله عليه وآله وسلم قال: إن هذا المال خضرة حلوة، فمن أصابه بحقه بورك له فيه. حديث صحيح رواه أحمد والترمذي، أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. எல்லாவும் புகழ்ச்சியும் அகிலத்தாரை படைத்து பரிபாலிக்கும் ஏகவல்லோன் அல்லாஹ் ஜல்லசான்ஹுக்கே உரித்தாகும். சலவாத்தும் சலாமும் எமது உயிரிலும் மேலான சையிதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அவர்களது குடும்பத்தார்கள், பரிசுத்த சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபௌ தாபிஈங்கள், எல்லா முஃமினான முஸ்லிம்கள், ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமான கடமையாம் ஜும்ஆவுடைய இந்த தினத்திலே ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எமது வாழ்வில் என்னென்ன விடயங்கள் எல்லாம் வரவேண்டும் என்று ஏவி இருக்கிறானோ அவற்றை எடுத்து நடக்கும்படியும், எதிலிருந்தெல்லாம் விலகி தவிர்ந்து நடந்து கொள்ளும்படி தடுத்திருக்கிறானோ அவற்றிலிருந்து முற்று முழுதாக விலகி தவிர்ந்து நடந்து கொள்ளும்படியும் தக்வாவை கொண்டு வசியத்தை செய்து கொள்கின்றேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் மனிதனை ரொம்ப அழகாகவும் பிரகாசமாகவும் மனிதனுக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்து இந்த உலகத்திலே படைத்து வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். படைக்கப்பட்ட இந்த மனிதனுக்கு அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் உலகத்தில் வாழும் காலத்திலே பல்வேறு தேவைகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அந்த தேவைகளிலிருந்து மனிதனுக்கு விலகி வாழ முடியாது. சாப்பிடுவது மனிதனுக்கு ஒரு தேவை, பானங்களை பருகுவது மனிதனுக்கு ஒரு தேவை, திருமணம் செய்வது மனிதனுக்கு ஒரு தேவை, குழந்தைகளை பெற்று அவர்களை வளர்ப்பது மனிதனுக்கு ஒரு தேவை. இப்படியாக அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அந்த மனிதனுக்கு பல்வேறு தேவைகளை இந்த உலகத்தில் வாழும்போது ஏற்படுத்தித்தான் இருக்கிறான். இந்த தேவைகளிலிருந்து மனிதனுக்கு பிரிந்து வாழ முடியாது. இந்த தேவைகளை விட்டு பிரிந்து மனிதன் உலகத்திலே தனித்திருக்க முடியாது. இவைகளுடன் இணைந்துதான் ஒரு மனிதன் உலகத்தில் வாழக்கூடிய ஒரு சூழலை அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஏற்படுத்தியிருக்கிறார். இந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக மனிதன் உழைப்பு செய்வதும் அவனுக்கு ஒரு அவசியமாக இருக்கிறது. சாப்பிடுவதற்காக அவனுக்கு பொருள்கள், உணவு வகைகள் தேவை. குடிப்பதற்காக அவனுக்கு பானங்கள் தேவை. அணிவதற்காக அவனுக்கு உடைகள் தேவை. திருமணம் முடிப்பதற்காக அவனுக்கு மனைவி தேவை, கணவன் தேவை. இப்படியாக அவனுக்கு இந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் பல அஸ்பாபுகளை, காரணிகளை ஏற்படுத்தியிருக்கிறார். ஆனால் அந்த தேவைகள் பூர்த்தி செய்வதற்கு, அந்த பொருள்களை அடைந்து கொள்வதற்கு அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் பணத்தின் பக்கமும் தேவை ஏற்படுத்தியிருக்கிறார். உணவு வாங்குவதற்கு பணம் தேவை, ஆடை வாங்குவதற்கு பணம் தேவை, திருமணம் முடிப்பதற்கு பணம் தேவை, பிள்ளை வளர்ப்பதற்கு பணம் தேவை. உலகத்தில் தொட்டது பிடித்ததற்கெல்லாம் பணத்தின் பக்கமும் அல்லாஹ் மனிதனை தேவை காண வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, மனிதனுடைய உள்ளத்தில் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு வஸ்துவாக இந்த பணம் காட்டப்பட்டிருக்கிறது. எனவேதான் மனிதர்களில் எந்த ஒரு பிரிவினரிடத்திலும் வித்தியாசம் இல்லாமல், மனிதர்களிலே நிறம் வித்தியாசம் இருக்கிறது, மனிதர்களுக்கிடையில் மொழிகளில் வித்தியாசம் இருக்கிறது, மனிதர்களுக்கிடையில் மத வித்தியாசம் இருக்கிறது, மனிதர்களுக்கிடையில் நாடுகள் பிரதேச வாரியாக வித்தியாசம் இருக்கிறது. ஆனால் பணம் தேவை என்ற விஷயத்தில் அனைவர்களும் ஒன்றுபடுகிறார்கள். எல்லா மதத்தவர்களும் ஒன்றுபடுகிறார்கள். எல்லா மொழி பேசுகின்றவர்களும் ஒன்றுபடுகிறார்கள். எல்லா பிரதேசங்களை சார்ந்தவர்களும் ஒன்றுபடுகிறார்கள். எல்லோருடைய கருத்து என்ன? தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு பணம் மிகவும் தேவை, அவசியம் என்பதை உணர்த்துகிறார். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அந்த பணத்தை நேசிக்கின்ற ஒரு தன்மையை மனிதனில் ஏற்படுத்தித்தான் இருக்கிறார். எனவேதான் குர்ஆனில் வஇன்னஹு லிஹுப்பில் கைரி லஷதீத், மனிதன் பணத்தை மிக அதிகமாக நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறார். வஇன்னஹு லிஹுப்பில் கைரி லஷதீத், மனிதன் பணத்தையும் சொத்து செல்வங்களையும் அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என்று சாதாரண ஆசை அல்ல, அவருடைய உள்ளத்தில் மிக அதிகமான ஆசை இருக்கிறது என்பதையும் அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறார். அல்லாஹுடைய நல்லடியார்களே, தேவைகளை ஏற்படுத்தினது அல்லாஹ், இந்த தேவைகள் பணத்தை கொண்டு பூர்த்தியாகும் என்ற அந்த சந்தோஷம் உள்ளத்தில் ஏற்படுத்தியது அல்லாஹ். அதே ரப்பு குறிப்பிடுகிறான், நீங்கள் நினைத்தாலும் இந்த பணத்தை கொண்டு உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாது, பணத்தை கொண்டு நிம்மதி தேட முடியாது, பணத்தை கொண்டு சந்தோஷத்தை அடைய முடியாது, பணத்தை கொண்டு பொருள்களை வாங்கி அவ்வப்போது வரக்கூடிய சாதாரண தேவைகளை பூர்த்தி செய்ய முடியவே தவிர பணத்தை கொண்டு இந்த உலகத்தில் யாரும் நிம்மதி அடைந்ததில்லை, பணத்தை கொண்டு இந்த உலகத்தில் யாரும் சந்தோஷமாக வாழ்ந்ததில்லை, பணத்தை கொண்டு இந்த உலகத்தில் யாரும் ஒற்றுமையாக இருந்ததில்லை. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் பணத்தை தேவையாக ஆக்கிவிட்டு அந்த பணத்திலே உன்னுடைய முழுமையான கவனத்தை திருப்பாதே என்றும் எச்சரிக்கை செய்திருக்கிறார். அல்லாஹுடைய நல்லடியார்கள், இங்கே நாம் இந்த குத்துபாவிலே வீற்றிருக்கக்கூடியவர்கள், இதுபோன்று உலகத்தில் பல இடங்களில் மக்கள் வீற்றிருக்கிறார்கள், தேவைகளுக்காக போய் வந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே வந்திருக்கக்கூடிய நமக்கிடையில் வயதில் வித்தியாசம் இருக்கிறது, அறிவில் வித்தியாசம் இருக்கிறது, தகமையில் வித்தியாசம் இருக்கிறது, பணத்தில் வித்தியாசம் இருக்கிறது, எங்களுக்கிடையிலே வித்தியாசம் இருந்தாலும் நாம் எல்லாம் ஏதோ ஒரு உழைப்பை விட்டுவிட்டுத்தான் இந்த இடத்தில் வந்து உட்கார்ந்திருக்கிறோம். சிலர் அவர்களுடைய பெரும் ஒரு தொழிலே ஒரு இடைவேளை கொடுத்து விட்டு வந்திருப்பார்கள். இன்னும் சிலர் அவர்களுடைய கடைகளை மூடிவிட்டு வந்திருப்பார்கள். இன்னும் சிலர் அவர்கள் உத்தியோகம் செய்கிறார்கள், அந்த உத்தியோகத்திலே ஒரு இடைவெளி எடுத்துவிட்டு வந்திருப்பார்கள். இன்னும் சிலர் கூலி வேலை செய்பவர்கள் இருப்பார்கள், அந்த கூலி வேலை கொடுத்துவிட்டு அந்த கூலி வேலைக்கு ஓய்வு கொடுத்துவிட்டு வந்திருப்பார்கள். இன்னும் சிலர் பாரம் தூக்கக்கூடிய, பாரங்களை சுமக்கக்கூடிய அந்த கூலி வேலை செய்யக்கூடியவர்கள் இருப்பார்கள். அவர்களும் இங்கே வந்துதான் இருக்கிறார்கள். இப்படியாக இங்கே வந்திருப்பவர்கள் அனைவர்களும் எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தை காலையில் இருந்து ஈடுபட்டு விட்டு தான் இங்கே வந்து நாம் உட்கார்ந்திருக்கிறோம். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, உலகம் படைக்கப்பட்டு ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முதல் மனிதராக இந்த உலகத்துக்கு வந்ததிலே இருந்து மனிதர்கள் பணத்திலும் பொருளிலும் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள். இதற்கு முன்பு வாழ்ந்தவர்கள் எல்லாம் பணத்திலே முயற்சி செய்து கொண்டே இருந்தார்கள். இப்பொழுது இருக்கின்றவர்களும் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள். இதற்கு பின்பு வருபவர்களும் எங்களை விடவும் பல்வேறு மடங்கு முயற்சி செய்யத்தான் போகிறார்கள். ஆனால் எதை நிறைவேற்ற வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்களோ அதை அடைந்து விட்டார்களா என்று கேட்டால் யாருமே திருப்தி கண்டதாக இல்லை, யாருமே திருப்தி கண்டதாக இல்லை. மாடி மாடியாக கட்டிடங்களை உயர்த்தியவர்களும் நிம்மதி கண்டதாக இல்லை. நூற்றுக்கணக்கான வாகனங்களை வைத்தவர்களை கேட்டு பார்த்தால் நிம்மதியடைந்ததாக இல்லை. பல மாளிகைகளை கட்டி அந்த மாளிகை போன்ற வீடுகளில் வசிப்பவர்களை கேட்டால் நிம்மதியடைந்ததாக இல்லை. ஏன்? அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அவ்வப்போது வரக்கூடிய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு இந்த பணத்தை வைத்தானே தவிர நிம்மதி சந்தோஷத்தை அடையக்கூடிய ஒரு பொருளாக பணத்தை வைக்கவில்லை. நாம் மனிதர்கள் என்ன செய்து விட்டோம்?
பணத்திலே நிம்மதி கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறோம், பணத்தை கொண்டு சந்தோஷம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறோம், பணத்தை கொண்டு ராகத்துண்டாகும் என்று எதிர்பார்க்கிறோம். இதற்காக பணத்தை என்னென்ன வழிகளில் ஈட்ட முடியுமோ அனைத்து வழிகளிலும் விட்டுகிறோம். குறுக்கு வழிகளில் போக வேண்டும் என்றால் அந்த வழிகளில் போகிறோம். குர்ஆனை பயன்படுத்தித்தான் பணத்தை சேகரிக்க வேண்டும் என்றால் அதற்கும் பின்னிப்பதில்லை. ஹதீஸை பயன்படுத்தித்தான் பணத்தை சேகரிக்க வேண்டும் என்றால் அதற்கும் பின்னிப்பதில்லை. தாயை விட்டு சரி பணம் சேகரிக்க வேண்டும் என்று இருந்தால் அப்படியும் பணம் சேகரிக்கின்ற ஒரு கூட்டம் உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறார். அவ்வளவு தூரம் மனிதன் பணத்திலே நிம்மதி இருப்பதாக நினைத்துக் கொண்டான், நிம்மதி இருப்பதாக நினைத்துக் கொண்டான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்திலே பணத்தை சேகரித்து மக்களுக்கு பாதுகாத்து கொடுப்பதற்கும் தேவையான இடங்களில் அந்த நிதியை விநியோகிப்பதற்குமாக பெரும் பெரும் வங்கிகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. உலக வங்கியில் இருந்து சாதாரண கிராம வங்கிகள் வரைக்கும் பணத்தை திட்டமிட்டு முதலீடு செய்வதற்கும் அபிவிருத்தி செய்வதற்கும் மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் என்று பல்வேறு வங்கிகள் உருவாக்கப்பட்டாலும் அன்றிலிருந்து அதிலே ஊழியர்களும் அதனுடைய பெயர்களும் அதனுடைய நடவடிக்கைகளும் காட்டப்பட்டாலும் இன்று வரைக்கும் அவர்கள் முழுமையான நிம்மதியை யாருக்கும் பெற்றுக் கொடுத்தது கிடையாது, பெற்றுக் கொடுக்கவும் முடியாது. ஆனால் அவர்களிலே இருந்து வித்தியாசமான கருத்துகள் வருகிறது. அண்மையில் உலக வங்கியின் தலைவர் என்ன சொல்கிறார், நாம் ஒரு அபாயமான இடத்துக்குள் நுழைந்திருக்கிறோம். உலக வங்கியின் தலைவர் அறிக்கை கொடுக்கிறார், அபாயமான ஒரு கட்டத்துக்குள் நுழைந்திருக்கிறோம். இது இவர் இன்று சொன்னதல்ல, அல்லாஹும் ரசூலும் அன்றே எச்சரித்ததுதான். பணத்தை நிம்மதி என்று யார் பிடிக்கிறார்களோ பாம்பு போன்று அந்த பணம் அவர்களை தின்றும். பணத்தை நிம்மதி என்று யார் நினைக்கிறார்களோ, பணத்தை கொண்டு சந்தோஷம் உண்டாகும் என்று நினைக்கிறார்களோ, பணத்தினால் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் என்று யார் நினைக்கிறார்களோ, அவர்கள் அனைவர்களும் தோல்வியுடன் மாண்டார்களே தவிர யாரும் தலை நிமிர்ந்தது கிடையாது. இது குர்ஆனும் ஹதீஸும் சொல்லக்கூடிய உண்மை. பணம் எதற்காக வந்தால் மனிதனுடைய அத்தியாவசிய தேவைகளையும் சுவர்க்கத்தில் நன்மைகளையும் இடங்களையும் தயாரிப்பதற்கு ஒரு சொத்தாக பாதிக்கப்பட வேண்டுமே தவிர நிம்மதியும் சந்தோஷமும் அடைவதற்கு அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் பணத்தை படைக்கவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவேதான் இந்த பணத்துக்கு முன்னால் எப்படி நடக்க வேண்டும் என்றும் அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் குறிப்பிடுகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு வர்க்கத்தினருக்கும் அவரவருடைய பாசையில் வழங்கப்படுத்தினார்கள். படித்தவர்களுக்கு அவர்களுடைய பாசையில், அணியாதவர்களுக்கு அவர்களுடைய பாசையில், வேலை செய்பவர்களுக்கு அவர்களுடைய பாசையில், எந்தெந்த பாசையில் அவரவர்களுக்கு விளங்க வைக்க வேண்டுமோ அந்தந்த பாசைகளில் சஹாபாக்களுக்கும் இந்த உம்மத்தில் உள்ள மக்களுக்கும் துனியாவை எப்படி அணுக வேண்டும் என்று ரொம்ப அழகாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படித்துக் கொடுத்தார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒவ்வொரு நாடுகளிலும் இருக்கக்கூடிய அரசாங்கங்களை பாருங்கள். அரசாங்கங்கள் என்ன செய்கின்றன, மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக சட்டத்தை ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காக அரசாங்கங்கள் ஸ்தாபிக்கப்படுகிறது. இந்த அரசாங்கங்கள் எல்லாம் உலகளாவிய ரீதியில் மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்காக அவர்கள் முயற்சிக்கிறார்கள். அதற்காக பாராளுமன்றங்கள் கூட்டப்பட்டிருக்கிறது. நமது இந்த ஒரு சிறியொரு நாடு, ஒரு தீவு, இதற்குள்ள எத்தனை அரசாங்கங்கள் எத்தனை ஆண்டுகள் ஆண்டு விட்டார்கள், எத்தனை வருடங்களாக மக்களுடைய பிரச்சனைகளை நீக்குவதற்காக வருடம் தோறும் வரவு செலவுகளை வாசித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அதிலே உள்ள சாதக பாதகங்களை கண்டுபிடிப்பதற்காக விவாதங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள், திட்டங்களையும் அமுல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதுவரைக்கும் எதிர்பார்த்த எந்த ஒரு திட்டமும் மக்களுக்கு நிம்மதியை எடுத்துக் கொடுத்ததாக இல்லை, நிரந்தர நிம்மதியை வாங்கி கொடுத்ததாக இல்லை. சென்ற வருடம் இருந்ததை விட இந்த வருடம் பிரச்சனை அதிகமே தவிர, சென்ற வருடம் இருந்ததை விட இந்த வருடம் சிக்கல்கள் அதிகமே தவிர, சென்ற வருடம் இருந்ததை விட இந்த வருடம் மக்களுக்கு தொல்லைகள் அதிகமே தவிர நிம்மதியையும் சந்தோஷத்தையும் அடைந்ததை பார்க்க முடியாது. ஆனால் உலகம் ஒரு விடயத்தை மட்டும் செய்து கொண்டிருக்கிறது, ஒவ்வொருவருக்கும் மற்றவர்கள் சந்தோஷமாக வாழ்வதாக ஒரு படத்தை காட்டிக் கொண்டிருக்கிறது. அவர் தன்னை நினைக்கிறார், எனக்கு சந்தோஷம் இல்லை என்று நினைக்கிறார். மற்றவரை பார்க்கும் போது அவர்கள் எல்லாம் சந்தோஷமாக வாழ்கிறார்களே என்ற ஒரு மாயை அவனுடைய கல்வியில் ஏற்படுகிறது. இது உலகத்தின் ஒரு ஏமாற்று, உலகத்தின் ஒரு மாயாஜாலை, உலகத்தின் ஒரு பயங்கரமான நிலைமை என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவுபடுத்துகின்றான். எனவே அல்லாஹும் ரசூலும் எங்களுக்கு என்ன சொல்கிறார்கள், உலகம் உழைக்க வேண்டிய இடம்தான், உலக தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக தொழில் செய்வது கட்டாயம் தான். ஆனால் கடிவாளம் விடப்பட்ட, மூக்கணம் கயிறு போடப்பட்ட ஒரு மிருகத்தை போன்று கட்டுப்பாட்டுடன் தான் அந்த உழைப்பு இருக்க வேண்டும், கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டும். கட்டுப்பாடு இல்லாமல் பேராசைக்காக யார் உழைக்கிறார்களோ அவர்கள் உலகத்திலும் மறுமையிலும் கவலைகளையும் கெடுதிகளையும் தான் சந்திப்பார்களே தவிர நிம்மதி சந்தோஷத்தை அடையவே மாட்டார்கள் என்பதை அல்லாஹும் ரசூலும் எங்களுக்கு தெளிவாக சொல்லி தந்திருக்கிறார். அல்லாஹுடைய நல்லடியார்கள், இந்த மனோபக்குவத்தை எப்படி ஏற்படுத்துவது, இந்த மனோபக்குவத்தை எப்படி ஏற்படுத்துவது, இதை ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால், எங்களில் பல பேருக்கு நிம்மதி இல்லையே என்ற ஒரு உணர்வு இருக்கிறது. தேடுகிறோம், உழைக்கிறோம், மாடு போன்று பாடுபடுகிறோம், இரவு பகலாக உழைக்கிறோம், பல்வேறு நாடுகளுக்கு போய் வருகின்றோம், பல்வேறு மக்களுடன் பிரச்சினைப்படுகிறோம், நிம்மதி அடைய இவ்வளவு முயற்சி செய்கிறோம், ஒரு நிம்மதி இல்லையே என்ற ஒரு ஏக்கத்துடன் மக்கள் வாழ்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுக்கு தரப்பட்டுள்ள வஸ்துக்களை கடையில் வாங்குகின்ற ஒரு பொருளாக நினைங்கள். உங்களுக்கு தரப்பட்டுள்ள வீடு, நீங்கள் வாங்கியிருக்கும் காணி, நீங்கள் வைத்திருக்கும் வாகனம், உங்களுடைய ஃபேக்டரி, நீங்கள் வைத்திருக்கிற தொழில் நிறுவனம், உங்களிடத்தில் இருக்கும் பணம், இவைகள் அனைத்தையும் ஒரு பொருளாக நினைத்துக் கொள்ளுங்கள். ஒரு பொருளை கடையில் போய் வாங்குவதற்கு முன்னால் என்ன செய்வோம், அந்த பொருளில் இருக்கக்கூடிய நலவை தேடுவோம், தெரியாவிட்டால் அதை மற்றவர்களிடத்தில் கேட்போம், அதிலே இருக்கக்கூடிய தீமைகள் என்னவென்று அறிவோம், அறிந்து அதிலே நலவு இருந்தால்தான் நாம் அந்த பொருளை விலை கொடுத்து வாங்குவோம், அதிலே கெடுதிகள் இருந்தால் ஒரு நாளும் அந்த பொருளை வாங்குவதற்கு நாம் முன்னே போக மாட்டோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எந்த ஒரு மனிதனும் ஒரு பொருள் இருக்கின்றது, அந்த பொருளிலே இந்த பொருளை பாவிப்பவர்கள் நாசமடைந்து விடுவார்கள் என்று எழுதப்பட்டிருந்தால் புத்தியுள்ள யாரும் அந்த பொருளை வாங்க மாட்டார்கள். இந்த பொருள் உங்களை ஏமாற்றுகிறது என்ற பொருளிலே அச்சரிக்கப்பட்டிருக்கிறது, யாரும் அந்த பொருளை வாங்க மாட்டார்கள். உலகத்தில் பஜாரிலே சந்தையிலே அப்படி ஒரு பொருள் வாங்கப்படுகிறது என்றால் யாரும் கோபிக்க கூடாது, சிகரெட் மாத்திரம்தான் அப்படி வாங்கப்படுகிறது. இதை பாவிப்பவர்களுக்கு கேன்சர் ஏற்படும், இதை பாவிப்பவர்களுக்கு பல்வேறு நோய்கள் ஏற்படும், இதை பாவிப்பவர்கள் புற்று நோய்க்கு ஆளாகுவார்கள் என்று அந்த பெட்டியில் எழுதப்பட்ட பின்பும் அதனை எடுத்து பாவிப்பவர்கள் அவர்கள் மாத்திரம்தான். வேறு எந்த ஒரு பொருளிலும் மனிதன் திகதி கடந்திருந்தால் கூட இந்த பொருளை வாங்க தயாரில்லை. நவம்பர் மாதம் 10 திகதியுடன் இந்த பொருளின் காலம் முடிவடைகிறது என்று அச்சிடப்பட்டிருந்தால் அந்த பிஸ்கட்டை வாங்க தயாரில்லை. நோய் வந்து விடுமென்று பயம். அந்த பானத்தை வாங்க தயாரில்லை, நோய் வந்து விடுமென்று பயம். அந்த பொருளை கொண்டு போய் வீட்டிலே பிள்ளைகளுக்கு கொடுக்க தயாரில்லை, நோய் வந்து விடுமென்று பயம். ஆனால் இந்த போதை வஸ்துக்களை அல்லது இந்த போயிலையுடன் சம்பந்தப்பட்ட பொருள்களை பாவிப்பவர்கள் இதனால் புற்றுநோய் வரும், கேன்சர் வரும் என்று எழுதப்பட்ட பின்பும் அதை எடுத்து பாவிப்பவர்கள் அந்த பாவனையாளர்கள் மட்டும்தான், வேறு யாரும் அப்படி பாவிப்பவர்கள் இருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆக நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், எங்களுக்கு தரப்பட்டுள்ள ஒவ்வொரு பொருளிலும் அல்லாஹ் சில லேபல்களை ஒட்டி தந்திருக்கிறான். சிலருக்கு அந்த லேபல்கள் கண்ணுக்கு தெரிவடுகிறது, சிலருக்கு அது புரிவதில்லை, அதிகமானவர்கள் அதனை பார்ப்பதில்லை, அதனை சிந்திப்பதில்லை, கிடைத்தால் போதும் என்று பாவிக்க ஆரம்பிக்கிறார்கள். நான் ஒரு வீடு கட்டி இருக்கிறேன், நான் ஒரு வாகனம் வைத்திருக்கிறேன், நான் ஒரு பெரிய ஒரு தொழில் நிலையம் வைத்திருக்கிறேன் என்றால் அந்த வீட்டினுடைய வாசலில் பின்வரும் லேபல்கள் ஒட்டப்பட்டிருந்தால் அதிலே எனக்கு சுவர்க்கம் போன்ற வாழ்க்கை இருக்குமா என்று சிந்தித்து பாருங்கள். ஒரு வீட்டுக்கு முன்னால் ஒருவர் 50 கோடி ரூபாய் செலவழித்து அழகான ஒரு வீடு கட்டி இருக்கிறார். இந்த வீட்டினுடைய வாசலிலே பல செய்திகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இந்த வீடு இருக்கிறதே காலத்தை வீணடிக்கும் ஒரு வேலை, அடுத்த இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இந்த வீடு இருக்கிறதே ஒரு வெறுமனை விளையாட்டு. இன்னொரு இடத்தில் எழுதப்படுகிறது, இந்த வீடு வெறும் அழகு மட்டும்தான், உள்ளே ஒன்றுமே இல்லை. இன்னொரு இடத்தில் எழுதப்படுகிறது, இந்த வீடு மற்றவனுக்கு பெருமை காட்டுவதற்கு தான். இன்னொரு இடத்தில் எழுதப்படுகிறது, இந்த வீடு ஆகிரத்துக்கு முன்னால் ஒரு சதத்துக்கும் இது பெருமதி இல்லை. இன்னொரு இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கொஞ்ச நாள் வாழ்ந்துவிட்டு ஒரு பொருளை வீசுவது போன்று வீசிவிட்டு கபருக்கு போவதற்கு தான். இன்னொரு இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இந்த வீடு உங்களை ஏமாற்றும், ஏமாற வேண்டாம். இப்படி எல்லாம் அந்த வீட்டை சுற்றி வாசகங்கள் எழுதப்பட்டிருந்தால் ஒரு மனிதன் அந்த வீட்டை அனுபவிக்க உள்ளே நுழையும் போது எவ்வளவு கவனமாக நுழைவான், எவ்வளவு கவனத்துடன் நுழைவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்தை படைத்த ரப்பு அல்லாஹ், உலகத்திலே எங்களை வாழ வைத்திருக்கும் ரப்பு அல்லாஹ், எங்களுக்கு வஸ்துக்களை படைத்து தந்தவன் அல்லாஹ், வீட்டை படைத்தவன் அல்லாஹ், தொழிலை ஏற்பாடு செய்தவன் அல்லாஹ், உலகத்தில் இவ்வளவு நவீனமான வசதிகளை உண்டாக்கினவன் அல்லாஹ், இவ்வளவு சந்தோஷத்தை நிம்மதியை ஏற்படுத்துபவன் அல்லாஹ். அந்த ரப்புல் இஸ்ஸத் உலகத்தை பற்றி இப்படியெல்லாம் இஸ்திகர் ஒட்டி இருக்கிறான், உலகத்துக்கு இப்படியெல்லாம் லேபல் ஒட்டி இருக்கிறான். ரப்பு ஒரு இடத்திலே சொல்லுகிறான், இந்த உலக வாழ்க்கை இருக்கிறது வெறுமனே ஒரு கேலி கூத்து, இந்த உலக வாழ்க்கை இருக்கிறது வெறுமனே ஒரு கேலி. கேலி என்றால் நேரத்தை வீணாக்கும் ஒரு இடம், லைஃப் இது ஒரு விளையாடும் இடம். இன்னொரு இடத்தில் லேபல் ஒட்டுகிறான், தீனத்துன் பைனுக்கும், இது ஒரு பசந்து மட்டும்தான், இதற்கு உள்ளே நிம்மதி இல்லை. தபாகுர் உலகத்தில் இருக்கும் சொத்துகள் மற்றவனுக்கு முன்னால் பெருமை அடிக்கத்தான். நான் இவ்வளவுக்கு வீடு வாங்கினேன், எனது வாகனம் இவ்வளவு பெருமதி, எனது கடையில் இவ்வளவு வியாபாரம், இந்த பெருமை அடிக்கத்தான் இந்த உலகம். இன்னொரு இடத்தில் எழுதுகிறான், துனியாவுடைய வஸ்துக்கள் எல்லாம் மறுமையில் ஒன்றுமே இல்லை, மறுமையில் இருக்கும் மதிப்பே இல்லை என்கிறார். இன்னொரு இடத்தில் லேபல் ஒட்டுகிறான், இன்னமா ஹாதிஹில் ஹயாத்து துனியா மதா, இந்த உலக வாழ்வே கொஞ்ச நாள் பாவித்து விட்டு வீசி விட்டு போகும் ஒரு பொருளாகும். இன்னொரு இடத்தில் எழுதுகிறான், பலா தகுரன்னக்கும் ஹயாத்து துனியா, மூமின்களே உலக வாழ்க்கை உங்களை ஏமாத்தி விடக்கூடாது. உலகத்தை படைத்த ரப்பு, உலகம் என்ற இந்த பொருளை படைத்த ரப்பு, அதை வாங்க போகும் மனிதர்களாகி எங்களுக்கு கொடுக்கும் எச்சரிக்கைகள், எங்களுக்கு தரும் வார்னிங், எங்களுக்கு தரும் எச்சரிக்கைகள், இந்த லேபல்களை எல்லாம் பார்த்து கொண்டுதான் அதற்குள்ளே நிம்மதி இருப்பதாக எதிர்பார்த்து உள்ளே போகிறோம். நிம்மதி ஒருபோதும் கிடைக்கவே முடியாது. இவற்றை அவதானிக்காமல் பணத்திலும் பொருளிலும் சொத்துகளிலும் செல்வங்களிலும் நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும் என்று போனவர்கள் எல்லாம் அதிலே அந்த மாயையில் விழுந்து அழிந்து விட்டவர்கள் தான். யாரெல்லாம் இந்த எச்சரிக்கை பலகைகளை பார்த்து கவனமாக போக வேண்டும், தேவைக்காகவும் மறுமையை சம்பாதிக்கவும் தான் உலக வஸ்துக்கள் எனக்கு தேவை என்று கவனத்துடன் போனவர்கள் தான் உலகத்திலும் மறுமையிலும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் அடைந்து கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையையும் நோன்பையும் மட்டும் எங்களுக்கு படித்து தர வந்தவர்கள் அல்ல. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் ஒரு மனிதன் உலகத்தில் வாழ தேவையான அனைத்தையும், புத்திசாலித்தனமாக நடக்க வேண்டிய அனைத்து வழிகாட்டல்களையும் விட்டு சென்றவர்கள் தான் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தொழச் சொன்னான், எப்படி தொழ வேண்டும் என்று காட்டி தந்தவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ஜகாத்து கொடுக்க சொன்னான், எந்த பொருள்களில் எவ்வாறு கணிப்பீடு செய்து யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று காட்டி தந்தவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ஹஜ் செய்ய சொன்னான், ஹஜ் என்பது என்ன, இஹ்ராமில் இருந்து அதை கலட்டும் வரைக்கும் உள்ள அனைத்தையும் செயல் வடிவமாக காட்டி தந்தவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதே போன்று பணத்துக்கு முன்னால் எப்படி நடக்க வேண்டும் என்று உலகத்தை யாரும் காட்டி கொடுக்காத அழகான ஒரு செயல் வடிவை, அழகான ஒரு வாழ்க்கை திட்டத்தை எங்களுக்கு முன்னால் சமர்ப்பித்த ஒரு பொருளாதார பண்டிதர் தான், ஒரு பொருளாதார மாபெரும் அறிஞர் தான் ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பின்வரக்கூடிய ஹதீஸை ஒவ்வொரு முஸ்லிமும், ஒவ்வொரு வியாபாரியும், ஒவ்வொரு செல்வந்தரும், உழைப்பவரும் மிக ஆழமாக சிந்தனையில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள், ஆழமாக சிந்தனை கெடுத்துக் கொள்ளுங்கள். புகாரியில் முஸ்லிமில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ் ஹஜரத் அபு சஈதின் குதிரி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன் அக்வஃப மா அகாஃபு அலைக்கும் மா யுக்ரிஜுல்லாஹு லக்கும் மின் பரக்காத்தில் அர்த். ஹஜரத் ரசூலுல்லாஹ் குறிப்பிடுகிறார்கள், நான் உங்களின் மீது மிகவும் பயப்படக்கூடிய ஒரு விஷயம், எனது உம்மத்தில் உள்ள ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வருமோ மாட்டிக்கொள்வார்களோ என்று பயப்படும் ஆக பயங்கரமான விஷயம் எது தெரியுமா? கொலையோ கொள்ளையோ விபச்சாரமோ அல்லது வேறு வேறு அனாச்சாரங்களோ அல்ல. நான் பயப்படும் விடயம் அல்லாஹ் இந்த பூமியில் இருந்து அவர்களுக்கு வெளியாக்கி கொடுக்கும் பரக்கத்துகள், இந்த பூமியில் இருந்து அல்லாஹ் அவர்களுக்கு வெளியாக்கி கொடுக்கும் பரக்கத்துகள். இங்கே ஒரு கேள்வி எழும்பும், பரக்கத் என்பது மனிதனுக்கு தேவையே, பரக்கத்தை ஏன் ரசூலுல்லாஹ் எங்கள் மீது பயப்பட வேண்டும்? அதற்கு விடை பின்னால் வருகிறது. இந்த பூமியில் இருந்து பரக்கத் வருகிறதே, அதைத்தான் நான் பயப்படுகிறேன். அதிகமான மக்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ் எனக்கு பரக்கத்தாக தந்திருக்கிறான், பரக்கத்தாக தந்திருக்கிறான், எந்த வழியிலேயோ பணத்தை தேடிக்கொண்டு பரக்கத்தாக தந்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அந்த பரக்கத்தான் எனக்கு பயமாக இருக்கிறது. இன் அக்வஃப மா அகாஃபு அலைக்கும் மா யுக்ரிஜுல்லாஹு லக்கும் மின் பரக்காத்தில் அர்த். அதைத்தான் பயப்படுகிறேன். ஒரு சஹாபி கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, பூமியில் இருந்து வெளியாகும் பரக்கத் என்றால் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், துனியாவுடைய அலங்காரங்கள், ஜஹ்ரத்து துனியா, மாடி வீடுகள், கட்டடங்கள், துனியாவில் மனிதனுக்கு எதையெல்லாம் பார்க்கும் போது அனுபவிக்க வேண்டும் என்ற உணர்வு வருகிறதோ அவைகள் அனைத்தும் பூமியினுடைய பரக்கத்து, அவைகள் அனைத்தும் பூமியினுடைய பரக்கத்துகள். சஹாபி குழம்பி போய்விட்டார், சஹாபி குழம்பி போய்விட்டார், அல்லாஹுடைய ரசூலே, இதை பரக்கத் என்றும் சொல்கிறீர்கள், அதை உங்களுக்கு பயப்படுகிறேன் என்றும் சொல்கிறீர்கள், அப்படி என்றால் பரக்கத்தினாலும் ஷர்ரு வருமா என்று கேட்கிறார். ஹல் யத்தில் ஹைரு பிஷர், நலவினால் கெடுதி உண்டாகலாமா? ஒரு நலவை அடிப்படையாக வைத்து மக்களுக்கு அதனால் ஷர்ரு கெடுதி உண்டாக முடியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு விடயத்தையும் தன்னிஷ்டப்படி பதில் கொடுப்பவர்கள் அல்ல. அல்லாஹ்வுடைய முடிவை தான் மக்களுக்கு அறிவிப்பார்கள். வஹி வரும் வரை மௌனமாக இருக்கிறார்கள். ஸமத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தா வனந்து அன்னஹு சயுன்ஸலு அலை, வஹி இறங்கப் போகிறது என்று நான் என்னும் அளவுக்கு மௌனமாக இருக்கிறார்கள். வஹி இறங்குகிறது, வஹி என்பது அது ஒரு பாரமான பொருள், அது இறங்கினால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வியர்வை வந்துவிடும், நெற்றியிலிருந்து வியர்வையை தடவிக்கொண்டு ஐனத்தாய் இப்பொழுது கேள்வி கேட்டவர் எங்கே என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், இதோ இருக்கிறேன் யார் ரசூலுல்லாஹி. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு நலவுக்கு பின்னால் கெடுதி வர முடியாது. நலவை நலவுதான் கொண்டு வரும், கயிறால் ஷர்ரு வர முடியாது, கயிறால் கயிறு தான் வரும் என்று சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூமியினுடைய பரக்கத்துகளை ஏன் நான் உங்களுக்கு எச்சரித்தேன் என்பதற்குரிய காரணத்தை தெளிவுபடுத்தினார்கள். சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பணத்தை பொறுத்தவரையில், பணம் என்று பார்க்கும் போது, சொத்து என்று பார்க்கும் போது, அதை ஹைரண்டும் சொல்ல முடியாது, ஷர்ரண்டும் சொல்ல முடியாது. அதை பாவிப்பவர்களை பொறுத்துத்தான், அதை போய் நெருங்குபவர்களை பொறுத்துத்தான் அவர்களுடைய மனதை பொறுத்துத்தான், அவர்கள் அதை அணுகும் முறையை பொறுத்துத்தான் பணம் ஹைராகுவதும் ஷர்ராகுவதும் என்பதை ரசூலுல்லா தெளிவுபடுத்துகிறார்கள். எப்படி சொன்னார்கள், சொத்து என்பது பணம் என்பது பார்ப்பதற்கு பசந்தான புல்லை போன்றது, இந்த செல்வம் இருக்கிறதே பார்க்க பசந்தானது, மலை நாடுகளில் குளிரான பிரதேசங்களில் சமதரையான அந்த பச்சை பசேரன் இருக்கும் மைதானங்களை பார்க்கும் போது அதிலே சாய்ந்திருக்க எங்களுக்கு விருப்பம், பார்த்து கொண்டிருக்க கண் குளிரும், நுவரலியா போன்ற பகுதிகளுக்கு போகும் போது அந்த காட்சியை பார்ப்பதற்கே ஒரு அழகாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், அந்த புல்லை போன்றதுதான் உலக செல்வங்கள், அதை நெருங்க நெருங்க இனிப்பாகவும் இருக்கும், பார்க்க பசுமையாக இருக்கும், நெருங்க நெருங்க முன்னேறுவது போன்று ஒரு இனிப்பையும் மனிதனுடைய நாவுக்கு அது கொடுத்து கொண்டே இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அழகாக இந்த செல்வத்தை எப்படி அணுகினால் அல்லாஹுடைய சந்தோஷத்தை அடைய முடியும் என்பதை பின்வரும் உதாரணத்தை கொண்டு அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தினார்கள். சொன்னார்கள், வசந்த காலம் இருக்கிறது, பூக்கள் பூக்கக்கூடிய காலம், அழகாக மரங்களில் கனிகளும் காய்களும் வரக்கூடிய காலம். இந்த காலத்திலே ஒரு மிருகத்தை கொண்டு போய் நல்லாக அழகாக புல் வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு மேய்ப்பு நிலத்திலே நீங்கள் கொண்டு போய் விடுகிறீர்கள். அந்த மிருகம் என்ன செய்கிறது, கண்ட இனிமைக்காக அழகான புல் இருக்கிறது என்பதற்காக எல்லை இல்லாமல் சாப்பிட்டுக் கொண்டே போனான், சாப்பிட்டுக் கொண்டே போகிறது, ஓய்வில்லாமல் சாப்பிடுகிறது, இரவு பகலாக சாப்பிடுகிறது. முடிவு என்னவாகும், வயிறு ஊதி அந்த மிருகம் செத்து போய்விடும், அல்லது சாகின்ற ஒரு நிலைமைக்கு அந்த மிருகம் தள்ளப்பட்டு விடும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். ஆனால் ஒரு மிருகத்தை தவிர அந்த மிருகம் இந்த புல் நிலத்திலே கொண்டு போய் விட்டாலும் பசுமையான புல், பார்ப்பதற்கு துவைப்பதற்கு இனிமையான புல் அந்த புல் நிலத்தில் கொண்டு போய் விட்டால் அது சாப்பிட ஆரம்பிக்கும், அதனுடைய வயிறு நிறைந்தவுடன் சாப்பிடுவதை நிறுத்திவிடும் அது தன்னுடைய முகத்தை கொண்டு போய் வெயிலிலே காட்டிக்கொண்டு சாப்பிட்டதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பவும் சப்ப ஆரம்பிக்கும், அசை போட ஆரம்பிக்கும், அதற்கு பிறகு அது மலசலம் கழிக்கும், அதனுடைய வயிற்றிலே இருந்த அந்த உணவெல்லாம் கழிந்து போனதற்கு பின்னால் திரும்பவும் வந்து தேவையான அளவு சாப்பிடும். இந்த மிருகம் மட்டும்தான் பாதுகாப்பாக சாப்பிடக்கூடியது, அந்த புல்லை உண்மையாக அனுபவிக்கக்கூடியது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், பணமும் இப்படித்தான், ஒவ்வொன்றையும் பார்க்கும் போது அதை அடைய வேண்டும், இதை அடைய வேண்டும், அவரை போன்று நான் வர வேண்டும், அவரு போன்ற ஒரு செல்வந்தனாக நான் மாற வேண்டும் என்ற அந்த இனிமை, அந்த பசுமை பார்க்க பார்க்க இனிமையை கொடுக்கும். பணத்துக்கு முன்னால் படித்தவரும் ஏமாந்து போவார், படிக்காதவரும் ஏமாந்து போவார், மார்க்கம் தெரிந்தவரும் ஏமாந்து போவார், மார்க்கம் தெரியாதவரும் ஏமாந்து போவார். அல்லாஹ்வுடைய பயம் உள்ளவர் மாத்திரம்தான் அதற்கு முன்னால் நிதானமாக நடக்க முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போன்றுதான் இந்த இனிமையான செல்வம், இந்த பார்ப்பதற்கு அழகான செல்வம், இந்த செல்வத்தை தேவைக்கு ஏற்ப சம்பாதித்து உரிய இடங்களில் அந்த பணத்தை செலவழிக்கிறார், திரும்பவும் தேவைக்கு ஏற்ப சம்பாதிக்கிறார், உரிய இடங்களில் செலவழிக்கிறார், சம்பாதித்துக் கொண்டே போகிறார், யாருக்கும் செலவு கொடுக்கிறார் இல்லை, அப்படி அல்ல, தேவைக்கு ஏற்றது போல் சம்பாதிக்கிறார், அந்த தேவைக்கு ஏற்பதை செலவழிக்கிறார். இவர்தான் இந்த செல்வத்தை உண்மையாக அனுபவிப்பவர் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். யார் இந்த செல்வத்தை அக்குகளை பேணாமல் உரிமையை பேணாமல் கண்டதெல்லாம் அடைய வேண்டும் என்ற ஆசையில் செல்வத்தை சேகரிக்கிறாரோ இவர் பசி தீராத பசியாளனை போல சாப்பிட்டுக் கொண்டே இருக்கிறார், பசி தீரவில்லை. அதே போன்றுதான் இவரிடத்தில் இருக்கும் ஹவா, இவரிடத்தில் இருக்கும் பேராசை, இவரிடத்தில் இருக்கும் ஆவல் என்ன செய்கிறது, இவரை ஓட வைத்துக் கொண்டே இருக்கிறது. இரவு பகலாக ஓடுகிறார், 30 வருடமாக ஓடுகிறார், 40 வருடமாக ஓடுகிறார், கொண்டை பழுத்தும் ஓடுகிறார், தாடி பழுத்தும் ஓடுகிறார்,
32 பல்லுகளும் கலந்து விழுந்த பிறகும் ஓடுகிறார். ஆசை தீரவில்லை, செத்து கபருக்குள்ளே விழும் வரை ஓடிக்கொண்டே இருப்பார். இவருடைய ஆசை பூர்த்தியானதாக இருக்காது என்ற கருத்தை ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதன் மூலம் செல்வத்துக்கு முன்னால், தொழிலுக்கு முன்னால், உத்தியோகங்களுக்கு முன்னால் ஒரு முஸ்லீம் எப்படி நடக்க வேண்டும், ஒரு ஆண் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு பெண் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அருமையான புத்திமதியை ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவை அனைத்துக்கும் முன்மாதிரி எங்களுடைய அருமை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதருக்கு வியாபாரம் செய்ய தெரியாமல் அல்ல, வியாபாரம் சமூகம் ஒன்றையே வழிநடத்தி அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு கோடி சம்பாதிப்பது பெரிய ஒரு காரியம் அல்ல. பணம் கேட்பதற்கு பணக்காரர்கள் அவர்களுக்கு கீழ் இல்லாமலும் அல்ல. அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இன்று இருக்கும் உலகத்தின் ஒரு கோடீஸ்வரரை எடுத்துக்கொண்டார். உலகத்தின் முதல் நம்பர் கோடீஸ்வரர் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்வுடைய செல்வத்தின் பாதியை கூட அவர் இன்று சம்பாதிக்கவில்லை. அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்விடத்தில் இன்று 2011 ஆண்டு உலகத்தின் ஆகப்பெரிய கோடீஸ்வரர் யாரோ அவர் கூட சைதுனா அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்வுடைய செல்வத்தில் பாதியை கூட சம்பாதிக்கவில்லை. அவ்வளவு பெரிய ஒரு கோடீஸ்வரர் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரசூலுல்லாஹ்வுக்கு கீழே இருந்தார். சஅத் இப்னு ரபீ மதீனாவுடைய கோடீஸ்வரர் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கீழே இருந்தார். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய ஒரு லட்சாதிபதி அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மருமகனாகவே இருந்தார். இது போன்ற பெரும் பெரும் கோடீஸ்வரர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் விரும்பி இருந்தால் ராஜ வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம், ஒரு பெரிய ஒரு லட்சாதிபதி அல்ல ஒரு அரசனை போன்று வாழ்ந்திருக்கலாம், ஒரு மன்னனை போன்று வாழ்ந்திருக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பணத்திலே கண் வைக்கவில்லை, அதிலே முன்னேற வேண்டும் என்று கண் வைக்கவில்லை. அனுப்பப்பட்ட நோக்கத்தை பூர்த்தி செய்தார்கள், அனுப்பப்பட்ட நோக்கத்திலே கவனம் வைத்தார்கள். அதனால் வீடோ 3-4 கபர்கள் தோண்டுவதற்கு தேவையான அளவு வீடு. ஹசனுல் பசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 11 வயதாக இருக்கும் போதே மதீனா முனவ்வராவுக்கு விஜயம் செய்தார்கள். பிற்காலத்திலே இமாம் ஹசனுல் பசரி தன்னுடைய மாணவர்களுக்கு பாடம் நடத்தும் போது தனது மாணவர்களிடத்திலே சொல்கிறார்கள், நான் 11 வயதாக இருக்கும் போது அல்லாஹ்வுடைய தூதரின் நூறு கூறுக்கு போகும் சந்தர்ப்பம் கிடைத்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வீடுகள் எல்லாம் உடைக்கப்படாமல் அதே நிலையில் இருந்தது. நான் அந்த வீடுகளுக்குள் ஹஜரத் ஆயிஷாவுடைய வீட்டுக்குள் போனேன். அல்லாஹ்வுடைய ரசூலின் கபர் எங்கே இருக்கிறதோ அந்த வீட்டுக்குள் போனேன். எனது கையை உயர்த்தினால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வீட்டு கூரையில் எனது கை முட்டுகிறது. 11 வயது சிறுவனின் கை அல்லாஹ்வுடைய ரசூலின் வீட்டு கூரையில் முட்டுகிறது. உலகத்தின் மாபெரும் தலைவர், நபிமார்களுக்கு தலைவர், முழு உலகத்துக்கும் அல்லாஹ்வுடைய பார்வையில் சிறந்தவர், அவர் சுவர்க்கம் போகாமல் அடுத்த நபிமார்கள் சுவர்க்கம் போக ஹராமாக்கப்பட்டிருக்கும் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வீட்டு கூரையில் ஹசனுல் பசரியின் கைகள் முட்டுகிறது. மாணவர்கள் கேட்கிறார்கள், கூரையை மறைப்பதற்கு என்ன போடப்பட்டிருந்தது? ஈச்சம் ஓலைகளை போட்டு அதற்கு மேலே வைக்கோலை பரத்தியிருந்தார்கள். ஈச்சம் ஓலைகளை போட்டு வைக்கோலை பரத்தியிருந்தார்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கிடைக்கின்ற செல்வத்தை தட்டவும் இல்லை, கிடைக்கவில்லையே என்று அதற்காக கண்கலங்கி தெரியவும் இல்லை. சரித்திரத்தில் எங்கேயாவது பாத்திமா நாயகியின் நிக்காஹுக்கு இவ்வளவு செலவழித்தேன், அதே பணத்தை அடுத்த மகள் ருக்கையாவுக்கு செலவழிக்க கிடைக்கவில்லையே என்று அல்லாஹ்வுடைய ரசூல் எங்கேயாவது கவலைப்பட்டது சரித்திரத்தில் பார்த்திருக்கிறோமா? இல்லவே இல்லை. ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா என்ற அந்த மனைவியினுடைய நிக்காஹிலே 300 நபர்களுக்கு வலிமா விருந்து கொடுத்து ஹதரத் ரசூலுல்லாஹ் பிரமாண்டமான வலிமா நடத்தினார்கள். அதே போன்ற ஒரு வலிமா அடுத்த மனைவியான ஹதரத் சஃபியாவுக்கு கொடுக்க கிடைக்கவில்லையே என்று கவலைப்பட்ட வரலாறு எங்கேயும் பார்க்க முடியாது. அந்தந்த நேரத்தில் அல்லாஹ் எப்படி தேவையை பூர்த்தி செய்தானோ கிடைத்த நேரத்தில் கிடைத்த மாதிரி அமர்த்தி கொண்டார்கள், கிடைக்காத நேரத்தில் அதை கொண்டு போதுமாக்கிக் கொண்டார்கள். இப்படியான ஒரு வாழ்க்கைதான் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே
இன்றைய குதுபாவின் சாரம்சம் என்னவென்றால், நடுநிலையாக உலகத்தில் வாழ பழக வேண்டும், நடுநிலையாக வாழ பழக வேண்டும், அந்தந்த நேரத்தில் உழைப்பு செய்ய வேண்டும், அந்தந்த நேரத்தில் தொழில் செய்ய வேண்டும், தொழிலுக்காக உழைப்புக்காக குடும்பத்தை மறைந்து, தீனை மறந்து, கொள்கையை மறந்து, அடுத்த மனிதனுடைய ஹக்கை மறந்து, ஊரினுடைய உரிமைகளை ஹக்குகளை மறந்து செயல்படாமல் தொழிலுக்கும் நேரம் கொடுக்கப்பட வேண்டும், தீனுக்கும் நேரம் கொடுக்கப்பட வேண்டும், குடும்பத்துக்கும் நேரம் கொடுக்கப்பட வேண்டும். அந்தந்த நேரத்திலே அல்லாஹ் எதனை கொடுக்கிறானோ அதை கொண்டு திருப்தி அடைந்து வாழ்ந்தால் மாத்திரம்தான் இந்த உலகத்தில் நிம்மதியாக நாளை கபருக்குள் போகும் போது சந்தோஷத்துடன் போகலாமே தவிர, அப்படி இல்லை என்றால் கிடைக்கவில்லையே, அனுபவிக்கவில்லையே, பெரிதாக நான் உழைக்கவில்லையே என்ற அந்த ஏக்கத்துடன் தான் கபருக்கு போய் சேர வேண்டிய மிக அபாயகரமான ஒரு நிலைமை உருவாகும் என்பதை நாம் அனைவர்களும் விளங்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்வரும் நபர்களுக்கு ஒரு வாழ்த்து செய்து சொல்கிறார்கள். கடைசியாக அதனை சொல்கிறேன். அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வெற்றி பெற்ற மனிதன் யார் தெரியுமா? மன் ஹதாஹுல்லாஹு இலல் இஸ்லாம். அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு குப்ரிலும் ஷிர்கிலும் வாழ வைக்காமல் முஸ்லிமாக வாழ்வதற்கு வழிகாட்டி விட்டான், இந்த மனிதன் வெற்றியடைந்து விட்டார். இரண்டாவது சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தொழிலை அமைத்து கொடுத்து அந்த தொழிலால் கிடைக்கும் வருமானம் எனக்கு போதுமே என்ற மனதையும் கொடுத்திருக்கிறான். தொழிலையும் கொடுத்து கிடைத்த தொழில் எனக்கு போதும் என்ற மனதையும் கொடுத்திருக்கிறார். இவரும் வெற்றியடைந்து விட்டார். இஸ்லாம் கிடைத்தவரும் வெற்றியடைந்தவர். கிடைத்த தொழில் ஹலாலான தொழில், அதால் கிடைக்கக்கூடிய வருமானம் எனக்கு போதும் என்ற உள்ளமும் கிடைக்கிறதே. இவ்விருவரும் உலகத்தில் வெற்றி பெற்றவர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதை தவிர்த்து வேறு வழிகளில் முயற்சி செய்வோம் என்றால், ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், கடல் நீரை குடிப்பவர் போலயாம். ஒருவனுக்கு தாகம் வருகிறது, தாகம் வருவதற்காக கடலில் இவ்வளவு தண்ணீர் இருக்கிறதே என்று கடல் நீரை குடித்தால் குடிக்க குடிக்க இன்னும் தாகம் வரும். கடல் நீர் உப்பானது, உப்பு நீரை குடித்தால் தாகம் தீராது, இன்னும் இன்னும் தாகம் அதிகரிக்கும். தேவை இருக்கிறது, ஆசை இருக்கிறது, ஆசையை அடைவதற்காக பணத்தை இன்னும் அதிகமாக தேட முயற்சித்தால் தாகத்தை தீர்க்க கடல் நீரை குடித்ததை போன்று தேடி தேடி அதனுடைய எல்லையை அடையாமல் சாகுவது போன்று, கடல் நீர் முழுவதையும் குடித்தாலும் இவனுடைய தாகம் தீராததை போன்று உழைத்து உழைத்து அவர் ஒன்றையும் காணாதவராக உலகத்தை விட்டு பிரிவார் என்று ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே முஃமின்களுக்கு உலகத்திலே நிம்மதி காண முடியும். அந்த நிம்மதி அல்லாஹும் ரசூலும் அல்லாஹ் அளந்ததை கொண்டு திருப்தி கண்டு அதிலே பொறுமையாக வாழ்வதிலேதான் மூமின் உலகத்தில் நிம்மதியாக வாழ முடியும், மறுமையிலும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ முடியும். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை முழு உலகத்திலும் வாழும் அனைத்து மக்களுக்கும் இவ்வுலகிலும் நாளை மறுமையிலும் கொடுத்தருள்வானாக. யா அல்லாஹ், எங்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா. முழு உலகத்திலும் வாழும் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா. கபிராளிகளுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அவர்களுக்கு மப்பிரத்தை நசீவாக்குவாயாக. அவர்களின் கபர்களை சுவனத்தின் பூஞ்சோலைகளாக நீ மாற்றிடுவாயாக. இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ வைத்து மௌத்தின் போதும் வெற்றியோடு மௌத்தாகுவதற்கு எங்கள் அனைவர்களுக்கும் நீ கிருபை செய்தருள்வாயாக. ஆமீன். வா ஆஹிர தஅவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.